அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 33 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
சாற்றிடும் படைப்பினிலே
மகத்துவம் நான்
படைப்பினில் விந்தயம் கோள்களிலே கோள்களில் சிறந்தது இப்புவியினில் நீரினில்
மகத்துவம் நான் கண்டே
மனிதனில் நீர் தந்த சாயலில் மனிதனுள் நீர் வாழும் நிலையில்
மகத்துவம் நான்
மகத்துவம் நான் கண்டே நீர் மனிதனில் காட்டிய அளவில்லாந்தினி மகத்துவம் நான் கண்டே மகத்துவம் நான் கண்டே. விண்ணின்று மண்ணகம் வந்ததிலே
மகத்துவம் நான் கண்டே
மரியாவின் உதரத்தில் வந்ததிலே
மகத்துவம் நான் கண்டே
மரணத்தை வென்றவும் உயிர்ப்பிலே
மகத்துவம் நான் கண்டே
வெண்ணிற அப்பத்தின் வடிவிலே
மகத்துவம் நான் கண்டே
மனிதனில் நீர் தந்த சாயலில் மனிதனுள் நீர் வாழும் நிலையில்
மகத்துவம் நான் கண்டே மகத்துவம் நான் கண்டே.
உன் மகத்துவம் நான் கண்டே. நீர் மனிதனில் காட்டிய அளவில்லா அன்பினி மகத்துவம் நான் கண்டே, மகத்துவம் நான் கண்டே.
முதல் வாசகம், நீதி மொழிகளிலிருந்து வாசகம், அதிகாரம் 31 வசனங்கள் 10-13, 19-20, 30-31 முடிய. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமார நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இழைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 128.
இரண்டாம் வாசகம், அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவர்களுக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 வசனங்கள் 14-30 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு நம்பிக்கைக்கு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உமக்கு தெரிந்திருந்ததல்லவா? அப்படியென்றால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்றைக்கு நாம் உழைப்பே உயர்வு என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உழைக்காமல் உண்பவன் திருடன் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இன்று உழைக்காமலேயே உண்ண வேண்டும், உழைக்காமலேயே உயர்வடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர். இதையொட்டியே புனித சின்னப்பர் உழைக்காதவன் உண்ணலாகாது என்கிறார். இங்கு இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பதற்கே வழியில்லாமல் இருப்பவர்களின் நிலை வேறு, ஆனால் உழைக்க வழியிருந்தும் உழைக்காமல் இருப்பவனின் கதி வேறு. இவன் வழியிருந்தும் அதை பயன்படுத்தாமல் சோம்பேறியாக இருந்து உடலை வளர்ப்பவன். இவனிடம் உழைப்பிலும் நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது. ஆனால் நேர்மையோடு கடினப்பட்டு உழைக்கிறவர்கள் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு முன்னேறுகிறார்கள். உழைப்பின் சிகரம் அபிரகாம் லிங்கன் உழைத்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவில்லையா? எனவே உழைப்பவர்கள் உயர்வார்கள், உழைக்காதவர்கள் இருப்பதையும் இழந்து நிற்பார்கள். இதுதான் இன்றைய நற்செய்தியின் சாரம். இன்றைய நற்செய்தியில் வரும் ஊமையின் ஒளியில் சிந்திக்கின்ற போது, 10 தாலந்து பெற்றவனும் 5 தாலந்து பெற்றவனும் இன்னும் அதிகமான செல்வத்திற்கும் உயர்வுக்கும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் 1 தாலந்து பெற்ற மனிதரிடம் அதையும் பிடுங்கி இருப்பவனிடம் கொடுக்கச் சொல்கிறாரே. ஆம், இது நமக்குள் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இயேசு 1 சார்பாகப் போகிறார், அதுவும் பணக்காரன் சார்பாகப் போகிறாரே என்று மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படி தெரியும். ஆனால் வேரோட்டமாக உள் சென்று பார்க்கும்போது ஒரு உண்மை புலனாகும். அதாவது 10 தாலந்து பெற்றவன் அந்த 10 தாலந்தையும் பயன்படுத்தி உழைக்க வேண்டும் என்று செயலில் ஈடுபட்டான். அவன் மனதில் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. என்ன பலன் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து யோசித்து சும்மா இருக்கவில்லை. இதைப்போல 5 தாலந்து பெற்றவனும் உழைத்தான். ஆனால் 1 தாலந்து பெற்றவன் அதை பயன்படுத்தி உழைத்தால் என்ன கிடைக்கும், அதற்கு கணக்கு கொடுப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டு இருந்தானே ஒழிய செயலில் இறங்கவில்லை. எனவே உடனே அதை புதைத்து விட்டான். இங்கே இவன் பலனை எதிர்பார்த்து அது கிடைக்காதோ என்ற பயத்தில் செயலில் இறங்க மறுத்துவிட்டான். ஆம், பலனை எதிர்பார்த்து பணி செய்தால் உழைத்தால் நாமும் இவரைப் போலத்தான் ஆகிவிடுவோம். இதைத்தான் பகவத்கீதையும் சொல்கிறது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. காரணம், கடமையை செய்தாலே பலன் தானாக கிடைத்துவிடும் அல்லவா? உழைப்பில் இறங்கிவிட்டாலே உயர்வு கிடைத்துவிடும் அல்லவா? அதைப்போலத்தான் அந்த 10 5 தாலந்து பெற்றவர்கள் உயர்வு நிலையை அடைந்தார்கள். இன்னொன்றும் இங்கு தெள்ளத் தெளிவாகிறது. 10 5 தாலந்து பெற்றவர்கள் தம் உள் மனத்தில் தலைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், வாங்கியதற்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என நினைத்தார்கள். எனவேதான் உழைப்பில் இறங்கி அதில் வெற்றி பெற்று சரியான கணக்கை காண்பித்தனர். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே உயர்வடைய வேண்டுமென்றால் உழைக்க முன்வருவோம். ஒருமுறை ஒரு பெண் பொருட்கள் வாங்க கடைக்கு காரில் சென்றாள். ஆனால் காரை எங்கு நிறுத்துவது என்று தெரியாமல் காரை நிறுத்தக்கூடாது என்று எழுதிய இடத்தில் காரை நிறுத்தினாள். கடைக்குள் செல்வதற்கு முன் தன் காரை காவல்துறையினர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு தாளில் பின்வருமாறு எழுதினாள். நான் இந்த இடத்தை 20 நிமிடமாக சுற்றி வந்தேன். காரை நிறுத்துவதற்கு இடமே இல்லை. எனக்கு வேலைக்கான அழைப்பு வந்தது. அதை தவறவிட்டால் என் வேலை போய்விடும். எனவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி அதை காரின் முன்பகுதியில் ஒட்டிவிட்டு கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து காரை பார்த்தாள். அது அங்கேயே இருந்தது. அதற்கு ஒன்றும் ஆகவில்லை. யாரும் வந்து கேட்கவில்லை என்று நினைத்து வண்டியை வேகமாக எடுத்து ஓட்டிச் செல்லும்போது அங்கு மூலையில் நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி அங்கு வந்தார். அவரை பார்த்ததும் அப்பெண், நான் எழுதிய குறிப்பை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்டாள். அவரும் பதில் மொழியாக, நானும் இந்த காரின் உரிமையாளருக்காக 20 முறை சுற்றி சுற்றி அலைந்தேன். இப்போதுதான் பார்த்தேன். உங்களுக்கு தண்டனை கட்டணம் விதிக்கவில்லை என்றால் என் வேலை போய்விடும். என்னை மன்னித்து விடுங்கள் என்றாராம். உயிரே போனாலும் உழைப்பில் வேலையில் உறுதியாக பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். நாம் எப்படி உழைக்க மனம் உண்டா? அப்படியென்றால் உயர்வு நிச்சயம்.
அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலேயே தருகின்ற தாயான இறைவா, இதோ நீர் அற்புதமாக தந்த, இலவசமாக தந்த இந்த வாழ்க்கைக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ ஏராளமாக நீர் தந்திருக்கிற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திருப்பித் தருவதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்திருவீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடி எடுத்து வைக்கிற பொழுது, எங்களது இயக்கத்தை துவங்குகிற பொழுது, அதன் அடிப்படையாக இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கடவுள் எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறார், அதை என் சக மனிதனுக்கு தர வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையே அப்பா இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இதோ இந்த வேளையிலே நாங்கள் தருவதற்கு தயங்குகிற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கிற பொழுது, ஏன் தர வேண்டும் என்று வினா எழுப்புகிற பொழுதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது, எங்களது வார்த்தை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வருகிற எதுவும் பிறருக்கு சென்று சேருவதற்கு தடையில்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு நீர் அமைத்து தருகிறார். இதோ இந்த வேளையிலே இத்தகைய தடைகளை ஏற்படுத்துகிற மனிதர்களுக்காக வேண்டுகிறோம். இதோ துன்புறுகிறவர்கள், வறியவர்கள், வாழ்வு இழந்தவர்கள், இதோ நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைப்படுகிறவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலை உறுகிற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்றுகின்ற சக்தியை தந்திருக்கிறார்.
உன்னை அன்பாய் பணிந்தே மனத்துயர் நீக்கும்
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.